வணக்கம் பத்மவாசன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
உங்களது பூர்வீகம் தமிழ்நாடு காஞ்சிபுரமாக இருந்தாலும் நீங்கள் இலங்கையிலும் வாழ்ந்திருக்கிறீர்கள். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
என்னோட அப்பா வந்து ஒரு சங்கீத பூஷணம், அவர் எல்லாருக்கும் தெரியும், முத்துக்குமார சுவாமின்னு. அவர் தண்டபாண ஈஸ்வரோட சிஷ்யன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வேலை நிமித்தமா இருந்தார் அங்கே. அதனால நான் அங்கே எனது படிப்பு ஆரம்ப படிப்பு எல்லாம் கூட அங்கே தான், அப்பா வேலை நிமித்தமா இருந்ததுனால. அப்புறம் நான் வந்து என் குருநாதரை தேடி வந்ததுக்கு அப்புறம் நான் இந்தியாவிலேயே இருக்கிறேன்.
மறைந்த பிரபல ஓவியர் சில்பி அவர் தான் உங்களது குரு இல்லையா? ஆனால் நீங்கள் ஓவியம் வரைய ஆரம்பித்த போது அவரை மானசீக குருவாக வைத்து தான் நீங்கள் வரையவே தொடங்கினீர்கள். அந்த மானசீக குருவை நீங்கள் நேரில் சந்தித்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அது வந்து எப்படின்னா, அந்த தீபாவளி மலர்கள்ல வந்து சில்பியோட படம் இருக்கும். அது என்னன்னா, அது வரைஞ்சதுன்னே சொல்ல முடியாது, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ எங்க அப்பா தான், இல்லை இல்லை அது வரைஞ்சதுதான், நீங்க கையெழுத்திருக்கு பாரு, கையெழுத்து இருந்தா அது வரைஞ்சதுதான். அப்ப நான் ஏன் இப்படி வரைய முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சதுதான். அப்ப எங்க தாத்தா வந்து தடுத்துப்பாரு, என் வயசுக்கு மீறி பண்றான், இப்ப எல்லாம் இது வேண்டாம் பாரு. ஆனா எங்க அப்பா அதை விடுறதில்லை, அவர் வேண்டிய கலர்ஸும் பேப்பர் எல்லாம் கொடுத்து நீ வரைஞ்சு பாருந்தான். அந்த ஆக்சுவலா அப்படி பண்ணதுனாலதான் இந்த சில்பி சிஷியனாவே ஏத்துக்கிட்டேன். நான் வந்து அவரை தேடி இங்க வந்த போது எனக்கு 15 வயசு, அவருக்கு 62 வயசு. அவரோட வந்து நிறைய பேர் பயமுறுத்தினாங்க, நீ வந்து போனீங்கன்னா ஏன் என்ன பார்த்து வரைஞ்சான்னு கூட கேட்பாரு, கோவப்படுவார் சில நேரம், இதெல்லாம் இப்படி வரையக்கூடாதும்பாரு, நீங்க அதனால ஜாக்கிரதையா போகணும்னு. ஆனா நாங்க போய் பார்த்து என்னோட பேசி அவர் என்னோட அவரை பார்த்து நான் வரைஞ்ச படங்களை போட்டோகிராஃப் பண்ணி வச்சிருந்தேன். அது அவர் கையில கொடுத்த போது ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து, அசத்துல பார்த்தா நான் வரைஞ்ச மாதிரி இருக்குன்னு. அது எங்க அப்பாவுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு விருது மாதிரி, உடனே அவர் பயங்கரமா அழ ஆரம்பிச்சாரு. அப்புறம் தான் அவர் மேல அப்படியே டேபிள்ல உட்காந்து கீழே இறங்கி வந்து, உன் வயசுல எல்லாம் நான் கலரை தொடல, என்ன வந்து இயக்குற சக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அது சொன்னாரு. அதுக்கப்புறம் அது சிஷியனாக்கு ஆக்கணும்னு எங்க அப்பா கேட்டாரு, அது ஒண்ணுமே அவர் சொல்லல. அப்புறம் லெட்டர் எழுதி போட்டோம், அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு சிஷியனை ஏத்துக்கிட்டார். அது வரைக்கும் அவருக்கு எந்த சிஷியனும் கிடையாதுங்கிறதான். அதனாலதான் இன்ன இங்க இவ்வளவு தூரம் என்ன மதிக்கிறாங்கன்னா, சில்பி ஒன்னு சிஷியனா ஏத்துக்கிட்டாருப்பா, எத்தனையோ பேர் முட்டி மோதினாங்க, உன்னை ஏத்துக்கிட்டு இருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்ன, அதனாலதான் எனக்கு இங்கு இவ்வளவு ஒரு மரியாதையோட நான் இங்க இருக்கேன்னு சொன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம்.
இதுவரை கிரிதரன் என்ற உங்களது இயற்பெயரை விட்டு நீங்கள் பத்மவாசன் என்ற புனை பெயரில் தான் வரைகிறீர்கள். அந்த பெயர் கூட உங்களது குரு சில்பி அவர்கள் தான் உங்களுக்கு சூட்டியிருந்தார். என்ன அர்த்தத்தில் பத்மவாசன் என்ற பெயர் உங்களுக்கு சூட்டப்பட்டது?
அது வந்து சில்பியோட இயற்பெயர் வந்து ஸ்ரீனிவாசன், அவர் வைஃபோட பேரு பத்மாவதி. ஸ்ரீனிவாசன்ங்கிற பேர்ல வாசனையும் வைஃபோட பேர்ல பத்மாவையும் எடுத்து, இனிமேல் பத்மவாசன் என்கிற என் குழந்தையே காண விளைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வச்சு எழுதியிருந்தாரு. அந்த லெட்டர் அப்படியே இருக்குங்கிட்டேன். அவர் அப்புறம் வந்து அவர் கைப்பட ஒரு 35-36 கடிதம் எழுதினாரு, அது எதுவுமே என் கையில இல்லை, இந்த லெட்டர் மட்டும் இருக்கு, சாட்சியா இருக்கு.
சரி, நீங்கள் அதிகம் வரைவது பக்தி ஓவியங்கள், குறிப்பாக சாமி படங்கள், இதற்கு என்ன காரணம்?
ஒண்ணு, எனக்கு என்னோட குருவோட இது, அவர் விட்டதை கொஞ்சம் பண்ணணுங்கிறது. அவர் எல்லாமே கவர் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் சிலது விடுபட்டு போயிருக்கு, அதுகளை பண்ணணுங்கிறது, அதை நான் கொஞ்சம் பண்ணியே இருக்கேன். அப்படியே பழகினாலும் எனக்கு மற்ற எதுக்கும் போக விருப்பம் இல்லை. ஒரு சாதாரணமாக ஒரு கதைக்கு போய் ஒரு பெண்ணை வரைகிறதோ இல்லை, இப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனைகளை ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு தான் படம் போட்டு சொல்லுவாங்க கரெக்டாக, எனக்கு அதெல்லாம் சரியாக வராது. இருந்தாலும் இதையெல்லாம் மீறி நான் வந்து கல்கியோட பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா அது அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ரைட்டரை நீங்க பார்க்க முடியாது. நீங்க வந்து எப்பவுமே புராண கதைகளோ அல்லது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கதையிலயோ ரொம்ப ஈஸியா நீங்க வல்காரிட்டியை கொண்டு வர முடியும். ஒரு ஏன்னா அந்த நாள் உடைகளும் அப்படி இருக்கும், ஈஸியா உங்களை வர்ணனை பண்ணலாம். ஒரு ஆடை நழுவி இருந்ததுன்னு போட்டாலே உங்களுக்கு அதுக்கு படம் போடுறது ரொம்ப ஈஸி. விற்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அப்படி போட்டாதான் இருக்கும், ஆனா ஒரு வரி கூட அப்படி சேர்த்துருக்க மாட்டாரு கல்கி. அப்புறம் அண்ணா வந்துச்சுன்னா நீ அது போடு, இது பெரிய ஒரு இது அப்படின்னு அது போட்டேன். அது அப்புறம் தொடர்ந்து இங்கே அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த இது. அப்புறம் என்னோட படங்களை வச்சே விளம்பரம் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் விடாம சொன்னாங்க, நீங்க சிவகாமியின் சபதம் கையோட ஆரம்பிச்சுன்னு. இதுவே ஒரு 3.5 வருஷம் நான் இரவு பகலா போட்டேன். அப்படி இது மாதிரி யாரையும் நீ போடவும் முடியாது, இதுக்கு முன்னாடி போடவும் இல்லை. ஏன்னா அது ஒரு லைன் இருக்கும், ஒரு வர்ணையில ஒரு லைன், யானைகள் ஊர்வலமா போச்சுன்னா அது ஒரு லைன் தான். ஆனா நான் படமா போறதுன்னா நான் விடிய விடிய வரேன் உட்காந்து, தூக்கம் இல்லாம பண்ணினேன். ஒரு 1000 படத்துக்கு மேல போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2.5 வருஷம் சிவகாமியின் சபதம். இப்ப வந்து கல்கியோட 3 இதுக்கும் போட்டங்கிற பெருமையோட நான் இப்ப பார்த்திபன் கனவு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது தமிழ் சிந்துங்கிற பத்திரிகையில வந்துட்டு இருக்கு. இந்த பத்திரிகை இந்த தினசரி பத்திரிகையில வந்து இப்படி வந்தது கிடையாது.
நவீன ஓவியம் பற்றிய உங்களது கருத்து என்ன? அதே போன்று நவீன ஓவியங்களுக்கும் பார்வையாளனுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருப்பதாக உங்களுக்கு படுகின்றதா?
இது வந்து எல்லாம் நான் சொல்லுவேன். நான் வந்து இப்ப நான் ஒரு படம் வரைகிறேன், அதை இங்க இப்படி வைக்கலாம், முன்னாடி வச்சுட்டு என் பையனையும் நான் அதை மாதிரி ஒன்று வரைய சொல்றேன். அவன் சின்ன பையன், உங்களால வந்து அது ஓ இது உங்க பையன் வரைஞ்சிருக்காரு அவங்கள மாதிரின்னு நீங்க எடுத்தோன்னே கேட்கலாம். ஆனா ஒரு நவீன ஓவியத்தில் நானும் அவனும் வரைஞ்சாலும் நீங்க எது நான் வரைஞ்சேன்னு சொல்ல முடியாது. அதுதான் நவீனம். நவீனம்னா நான் தான் சொல்லுவேன், இப்படி ஒரு கை போட்டா, அப்படி ஒரு கண்ணை போட்டா, நம்ம வீட்டுல ஒருத்தர் அப்படி பிறந்தா நாங்க இன்னும் தாங்கிப்போமா? அது மாதிரி தேவையில்லை. அந்த வைப்ரேஷனே நமக்கு வேண்டாம். அப்படி ஒரு படத்தை வீட்டுல மாட்டிக்கிட்டு அதே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம புத்தியும் கோணலா தான் போகும். ஆனா சில நவீன ஓவியங்கள் வெறும் ஒரு வண்ணத்தை பண்ணி ஒரு சின்ன ஒரு இது வச்சுனா அது ஒரு சிலதுல ஒரு அழகு இருக்கும். அந்த மாதிரி அது ஹார்ம்லெஸ்ங்கிற மாதிரி அது நம்ம ஹார்ம் ஒரு இது பண்ணாது. இந்த மாதிரி பண்ணினா அது நம்மளை பாதிக்கும். ஒரு கண்ணு, ஒரு வாய்க்கு இப்படி ஒரு கால், அப்படி ஒரு கையின்னு அது தேவையில்லை. ஏன்னா நாம் நம்மோட தான், ஆண்டவன் நம்மளை அப்படி படைக்கலையே. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப எனக்கு என்னன்னா என்னமோ ஒண்ணு இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கு, எல்லாமே அவன் பார்வையில இருக்கிறதுனால எல்லாமே அவங்க அவங்க இதுல போயிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ.
ஆனால் நிழல் பட அல்லது புகைப்பட துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியானது அல்லது தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சியானது மரபு ஓவியத்தின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்ற பின்னணியில் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது நவீன ஓவியத்தின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியாதா?
இங்க பார்த்து உனக்கு பிடிச்சது வாங்கினாத்தானே ஓவியம் பிரகாசமா இருக்க முடியும். ஒண்ணு இல்லைன்னா ரவிவர்மா மாதிரி பணத்திலேயே புரண்டுகிட்டு வரைஞ்சி வரைஞ்சி உன வச்சுக்கலாம். அவன் பணக்கார ஃபேமிலிங்கிறபடியே யாரோ ஒருத்தன் அவர் சுற்றுச்சூழலே அப்படிதான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப இதுவா வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், அது அவங்களுக்கு சரியா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஓவியம் வந்து நவீன ஓவியத்தை கையில் எடுத்துட்டு அவன் எப்படி உழைக்கிறது? உங்களுக்கு அது பாக்குறவனுக்கு பிடிக்கணும் இல்லை, புரிய எனக்கு புரியலன்னு சொல்றவன் அதை எப்படி வாங்குவான்? எல்லாமே ஒரு அடிப்படை இருக்குல்ல, ஏதோ ஒரு பணம் இருந்தால் தானே அவனும் வரைய முடியும். அதனால அது அந்த பிரகாசம் எல்லாம் அது தேவையும் இல்லை, அது வரவும் வராது. இது இப்ப நான் சொல்ற அந்த ஒரு பணத்திலேயே இருந்துகிட்டு ஒருத்தன் பெரிய ஆளா ஒரு ஒரு கம்பெனி முதலாளி வந்து திடீர்னு வரைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் வந்து நான் எனக்கு ஓவியத்துல ஈடுபாட்டுக்குன்னு இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. அது வந்து இந்த கணக்குக்குள்ளேயே வராது.
கலையை பகுதி நேர தொழிலாக செய்வது துரோகம் என்பது உங்களது எண்ணம் இல்லையா? இந்த எண்ணம் தவறு. முழு நேரமாக நான் வேறு தொழில் ஏதாவது செய்து கொண்டு ஓவியம் வரைவதை பகுதி நேரமாக செய்திருக்கலாம் என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா?
இல்ல இல்ல, நான் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க வந்து நான் சைட்ல வச்சுக்கலாமேனு. சைட்ல வச்சா அது உங்களையும் அது சைட்ல தான் வச்சுக்கோம். இன்னைக்கு நீங்க ஆஸ்திரேலியால இருந்து கூப்பிட்டு பேட்டி இருக்க முடியாது, அது சைட்ல தான் இருக்கும். அது எப்படி அது உங்களுக்கு இது வந்து துரோகம் தானே? இப்ப நான் என் பையனையே நான் சொல்லுவேன், நீ படி, ஆனா நீ ஆர்ட் வரைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்க மூலமா தான் அங்க அவனுக்கு போயிருக்கு அந்த வேலை. இப்ப நான் படிக்கும் போது என் கிளாஸ்ல 4 டிவிஷன், 40 பேரு, 160 பேரை நான் ஒருத்தனா வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். இது அப்ப எப்படி வந்தது? எங்க அப்பா நல்லா வரவர், எங்க தாத்தா நல்லா வரவர், கடவுள் உங்களை அவன் மூலமா கொடுக்குறாரு. அப்ப அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போனது கடமை. அதை எப்படி அதை விட்டுட்டு நான் வந்து பிசினஸ் பண்றேன், கம்ப்யூட்டர் போறேங்க, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். துரோகம். அது வந்து கடமையா தான் செய்யணும், அது ஒரு கடவுள் கொடுத்த இதுவா பாத்துக்கணும். இங்க சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு 14 பத்திரிகைகளை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வர்ற பணமும் நான் ஒரு படம் வரைகிற ஒரு படத்துக்கு கிடைக்கிற பணமும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நீங்க செய்யறது செய்வன திருந்த செய் அல்லது செத்து மடிதான். எங்க அப்பா சின்னதுலயே எழுதி ஒட்டி வச்சிருப்பாரு எங்க வீட்டு சுவர்ல, செய்வன திருந்த செய்வனா இல்லைன்னா எதுக்கு இருக்கணும் பாரு எங்க அப்பா.
இதுவேளை நீங்கள் பக்தி ஓவியங்கள் வரைகின்ற போது, உதாரணமாக நடராஜர் கோவிலில் மூலிகை கலந்த கலவையால் பல ஓவியங்களை நீங்கள் வரைந்திருக்கிறீர்கள், இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பீர்களா? எப்படி நீங்கள் தயாராவீர்கள்?
எனக்கும் அந்த என்ன வந்து பார்த்து பழகிறவங்களுக்கு வர சண்டே அதுதான். இங்க எப்படி ஏங்க சாப்பிட்டு வரைஞ்சா என்னம்பாங்க? எனக்கு தேவையில்லை, எனக்கு அதை ஒரு பொருட்டாவே நான் மதிக்க மாட்டேன். நான் வந்து சாப்பிட்றதே அவமானமாக்கிறது ஆளு நானு. ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் இன்னும் பல ஜென்மம் இருக்கும் பண்ண. நான் வந்து இப்போ 9.5 மாதம் இருந்தேன் சிதம்பரத்தில் போய். இங்கே உள்ளவங்களுக்கு கூட தெரியுமா தெரியாது, இலங்கையில் உள்ளவங்களை கேட்டிங்கன்னா அதோட அருமை தெரியும். சாரி சாரியாக வந்துகிட்டு இருப்பாங்க, இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு கோவிலில் மூலஸ்தான நடராஜருக்கு பின்னாடி நந்தி பலிபீடம் இருக்கு, அங்க பூஜை பண்ணிட்டு தான் அவங்க மேல நடராஜர்கிட்டே போவாங்க. அந்த விதானத்துல உள்ள படங்கள் ராஜராஜ சோழன் பீரியட், 1000 வருஷத்துக்கு முந்தி 1500 வருஷத்துக்கு முந்தியது. அதை பண்றதுக்கு எனக்கு ஒரு இது கிடைச்சது. அதை வந்து சாதாரணமா நான் எடுத்துக்கவே இல்லை. அங்க வீட்டை விட்டுட்டு நான் போய் அங்க உட்காந்துருந்தேன். என் தம்பி கூட உதவிக்கு இருந்தான், ஒரே ஆளா வரைஞ்சேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, நான் ஆரம் போய் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு இரவு மட்டும் ஒரு தோசை சாப்பிட்டேன், ஒரு இட்லி சாப்பிட்டேன், இந்த மாதிரி. அப்ப நான் அதை நிறுத்திக்கிட்டேன். வெறுமனே மத்தியானம் கொஞ்சம் மோர் குடிப்பேன், ஏன்னா இங்க வெயில் தாங்கணுங்கிற வெயில் ஒண்ணு இருக்கும். அப்புறம் நைட்டு வந்து ரெண்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்துடுவேன். 11 மணி வரைக்கும் கூட வரைஞ்சிருக்கேன். காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படி கோவிலை சுத்தி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப உட்காந்து வரைஞ்சி இப்படியே தான் நான் பண்ணினேன். அந்த தீட்சரலே கேட்பாங்க, நாங்க வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்க போறோம், நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி அது சாப்பிடாம இருப்பீங்க நீங்க அப்படின்னாங்க. தாராளமா வாங்க, வீடு திறந்தே தான் இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு நாள் மயக்கம் இன்னும், ஒரு நாள் வந்து தலை சுத்துதுன்னு அப்படி இருந்ததே இல்லை. என்னால வரைய முடியல, நான் டயர்டா இருக்கேங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. முழுக்க இன்னமும் நான் அந்த முடி அப்படியே முடியை வளர்த்துக்கிட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா இன்னொரு சின்ன வேலை பெண்டிங் இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் முடி வளர்ந்துதான் இருக்கு, எனக்கு பெருசா தான் இருக்கு. எனக்கு ஏன் அப்படின்னா, நான் சின்னதுலயே இந்த சில்பி படங்களை வரையும் போது சில்பி வந்து சாப்பிட மாட்டார். அவர் சொல்ற காரணம் ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு டாய்லெட் போக வேண்டாம், படுத்து தூங்க வேண்டாம், கொட்டாய் விட்டுக்கிட்டு உட்கார வேண்டாம், இது எல்லாமே இந்த சாப்பாடு முழுக்க முழுக்க நமக்கு நோய் நொடி எல்லாமே சாப்பாட்டை வச்சுதானே. இது எல்லாருக்கும் தெரியும், உலகம் பூரா தெரியும். ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். எனக்கு வந்து சாப்பாடை நான் ஒரு பொருட்டா மதிக்கிறதே இல்லை. சாப்பாட்டையும் மதிக்க மாட்டேன், பணத்தையும் மதிக்க மாட்டேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தின் பிரபல ஓவியர் பத்மவாசன் அவர்கள். இதுவரை ஓவியங்களை நீங்கள் வரைகின்ற போது அதற்கு எந்த வண்ணம் தீட்டுவது என்று, அதாவது வாட்டர் கலர், நீர் வண்ணமா அல்லது எண்ணெய் வண்ணமா, இப்படி எந்த வண்ணத்தை பயன்படுத்துவது என்பதை எதை அடிப்படையாக வைத்து தீர்மானிப்பீர்கள்?
இது வந்து இப்ப சில சுவாமி படம் ஒண்ணு வரைஞ்சா நீங்க வாட்டர் கலர்ல தான் வரையணும், ஏன்னா எண்ணெய் வண்ணத்துல வந்து உங்களுக்கு அந்த இந்த கொழுப்பு ஏதோ சேருதுங்கிறாங்க அது. அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க அதை பூஜை அறையில வைக்கும் போது கேன்வஸ்ல ஆயில்ல வரைஞ்சீங்கன்னா அதுக்கு கண்ணாடி போட மாட்டாங்க, கண்ணாடி போட்டா கொஞ்சம் உள்ள ஒரு ஃபங்கஸ் ஃபோம் ஆகும். அதனால வெறும் ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க, அந்த விளக்கு இருக்கும். ஏதோ ஒரு நாள் தட்டி ஏதோ ஒன்று அஞ்சாக்கிறதா இருக்கும் பட்டுதான் சக்குன்னு பத்திக்கும். அது என்ன எண்ணெய், எண்ணெய் வண்ணம், அது எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது உகந்தது இல்லை. பூஜை கேட்கக்கூடிய சாமி படங்களோ இதுவோ அது வாட்டர் கலர்ல தான் வரையணும். நான் ரொம்ப அதிகமா வாட்டர் கலர் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க ஆயில்ல பண்றது ரொம்ப ஈஸி, நீங்க தப்பு பண்ணாலும் மேல 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 மறைச்சு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். காய விட்டு விட்டு நீங்க தப்புகளை மறைக்கிறது ஆயில் ஈஸி. வாட்டர் கலர் வந்து தப்பு பண்ணா கஷ்டம் மறைக்கிறது, அது ரொம்ப சிரமமாகுது. அதனால வாட்டர்ல பண்ணும்போது அதிகமா கவனம் இருக்கணும், உங்களுக்கு மனசு நல்லா குவிஞ்சு வேலை பண்ணும்.
உங்களது ஓவியத்துக்கு பல ரசிகர்கள் இருப்பார்கள், உங்களால் மறக்க முடியாத ரசிகர் என்று கேட்டால் யாரை சொல்வீர்கள்?
நிறைய பேர் இங்க உள்ள பல விஐபிகளே என்னோட ரசிகர்களை தான் இருப்பாங்க. நான் தான் சொல்றேனே, அந்த உங்க வேலை உங்களுக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுக்கும். நீங்க எவ்வளவு தூரம் வேணுதா வந்து ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணா அப்படி இருக்கும்னா, ஏன்னா உங்க ஆராய்ச்சி இருக்கு. இப்ப எங்கூட நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு தூரம் இங்கெல்லாம் அப்படி வரவே மாட்டாங்க. இங்க எல்லாம் கொஞ்சம் எங்கிட்டயே கேள்வி கேட்டு எங்கிட்டயே பதில வாங்கி அப்புறம் கேள்வியை மாத்துவாங்க. அது வந்து நீங்க இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்கிறதுல உங்க வேலை மேல உங்களுக்குள்ள சிரத்தைய காமிக்குது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அது மாதிரி நீங்க பண்ணுற வேலையை வச்சு உங்களை மதிப்பாங்க. அது தூரம் இருப்பாங்க, ஆனா அப்ப திடீர்னு இங்க அதை பார்க்கும்போது ஐயோ சார் பத்மவாசனா அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து என்ன வந்து வாங்க வீட்டுக்கு வாங்கம்பாங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அது மாதிரி என்னன்னா உங்களுக்கு வேலை தான் பண்ணி கொடுக்கும். நான் பெரியவங்களை பத்திலாம் நான் சொல்லவே விரும்பல, சாதாரணமா இருக்காங்க சில பேர். பாத்தீங்கன்னா வார வாரம் அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தோட வரும் லெட்டர். இங்க உள்ள ஓவியர்கள்ல நான் கொஞ்சம் வித்தியாசமா ஏன் இருக்கேன்னா, எனக்கு வந்து ரசிகர்கள் ஃபேன்ஸ் அப்படி லெட்டர் வராது. அது வந்ததுன்னா பிரசாதத்தோட தான் வரும். இந்த கோவிலுக்கு போனோம், உங்களை நினைச்சு அர்ச்சனை பண்ணோம், உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், பிரசாதம் அனுப்பியிருக்கோம்னு பதில கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். இது நிறைய இருக்கு. ஆரணியிலே ஒருத்தர் ஜெயராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எது பண்ணாலும் என்ன கேட்டுதான் பண்ணுவாரு. அவர் வந்து சேலை டிசைன் பண்றவரு, பட்டு சேலை இருக்கிறது. மதுரையில இருந்து ஒருத்தர் இப்படிதான் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
ஓவியத்தை தாண்டி கவிதை எழுதுகின்றீர்கள், அதைவிட அற்புத கதை சொல்லும் அழகான சிற்பங்கள் என்ற தொடரெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் எழுத ஆரம்பித்ததன் நோக்கம் வந்து ஓவியத்தின் ஊடாக சொல்ல முடியாததை எழுத்தின் மூலம் சொல்ல முடியும் என்பதாலா?
இல்ல, இப்ப நீங்க சொல்ற அந்த சிற்பங்கள் பற்றின தொடரெல்லாம் இப்ப வந்து அது ஒரு பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, பெரிய வேதனையா இருக்கும். ஒருத்தர் சொல்லும் போது கொஞ்சம் வேல்யூ தெரியும் இல்ல, அது மாதிரி. அதனால நான் வந்து இந்த சிற்பங்களை பற்றி சொல்லி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா அவங்க தான் இந்த அஞ்சு விதமான தொழில் பண்ணுவாங்க, இரும்பு, தங்கம், மரம், இந்த வார்ப்படம், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் விஸ்வகர்மான்னு சொல்றவங்க. அவங்க எல்லாம் வந்து எனக்கு பொன்னாடை எல்லாம் போட்டுட்டு போனாங்க. நான் அதான் சொன்ன பொன்னாடை போட்டுறது ஒன்றும் பெருசு இல்லை, கோவில்களில் சிலைகள் மேலேயே பாத்திரங்கள் வச்சு மாட்டி விட்டுருப்பாங்க, அது விற்கிறதுக்கு கடைகள் போட்டு அந்த சிலையோட கையிலேயே இங்கே பாத்திரங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது போட்டு போட்டு டெய்லி எடுத்து அந்த விரல் உடஞ்சி போயிடும். இது நாம செய்கிற பெரிய தொண்டுங்க. அந்த ஒரு விரல் பண்றதுக்கு அவன் எத்தனை உளியை எடுத்திருக்கணும், அவன் உளியை எடுத்து போட 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 இன்னொருத்தன் காய்ச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சூடு சூடு பண்ணி அடிச்சு அடிச்சு கொடுத்து ஒரு சைக்கிள் மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ரெண்டு தட்டு தட்டணும், அவ்வளோ ஒரு கருங்கல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் அதை பண்ணுறது. அதை வந்து ரெண்டு தட்டு தட்டணும் அது மழுங்கிடும், அதை தூக்கி போட்டால் இன்னொருத்தன் எடுத்து அதை திருப்பி சூடு பண்ணி இன்னொருத்தன் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நான் அப்படி கற்பனையாக பண்ணி பார்த்தேன், எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த விரலில் போய் பாத்திரத்தை மாட்டி வச்சுக்கிட்டு வியாபாரம் இங்கே யார் கேட்க நாதி கிடையாது, என்ன எப்படி எங்கே எப்படி பெருமை வரும். வெள்ளக்காரன் வந்து பார்த்துட்டு தடவி பார்த்து அழுதுட்டு போகிறான், நமக்கு வந்து அதனால வரக்கூடிய ரெவன்யூ வேணும், ஆனால் இதை கவனிக்க மாட்டோம். இப்போ இதை படிச்சுட்டு என்ன பண்ணணும், எல்லாம் கிளம்பி போய் இந்த கடையெல்லாம் எடுங்கன்னு போராட்டம் பண்ணணும், கடையெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் காப்பாற்றி ஆகணும்னு சொல்றது யாரும் கிடையாது. அதனால ஏதோ சொல்லி வைப்போம், ஊதுவ சங்கம் ஊதி வைப்போம்னு அதை எழுதினேன்.
பாரதி, வாவுசி போன்றவர்களின் வாழ்க்கையை வரி வரியாக சித்திரமாக்க வேண்டும் என்பதுதான் உங்களது கனவு என்று நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லியிருந்தீர்கள். அது எந்த கட்டத்தில் இருக்கிறது?
ஐயோ, இது நான் ஒன்று சொல்லி இது 20 வருஷம் ஆச்சுக்கோ. இது யாராவது திருப்பி திருப்பி கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு, உண்மையாகவே அழுகையே வந்துடுது எனக்கு. ஏண்டா சொன்னோன்னே இருக்கு இப்போ எனக்கு, ஏன்னா அது 95 சொன்னேன், இன்னமும் அது பண்ண முடியல. ஆனால் சில சில சம்பவங்கள் எடுத்து, ஏன்னா நான் பாரதியை அப்படி மதிக்கிறேன், நான் தமிழனாக பிறந்தேங்கிற ஒரு பெருமையாக அந்த பாரதியால் தான், தப்பே இல்லாமல் பாட்டின ஒரே கவிஞா வந்தேன். இப்போ சொல்லுவேன் நான் அந்த நடைப்பணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் தான் என்ன நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு எதையுமே பிடிக்கலை, இப்போ இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன். அந்த அப்பப்போ அந்த பாரதியார் வந்து என்ன இது பண்ணிடுவார், அவர் பிறந்தார், அவரை நினைச்சுக்கிட்டே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த அவரையும் அந்த வாவுசியும் பண்ணணுங்கிறத நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க, முடிஞ்சால் அது எப்போவாது பலிக்கட்டும். ஆனால் சில சில சம்பவங்கள் எடுத்து படமாக போட்டிருக்கேன், ஆனால் அது இன்னும் நான் வெளியே எதுக்கும் கொடுக்கலை, போட்டிருக்கிறேன். இந்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் எல்லாம் போட்டது என்னோட ஒரு கண்ணு ரொம்ப வலி ஏற்பட்டது ஒரு கொஞ்சம் இதில், அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்க வேண்டியதாகி போச்சு. எனக்கு லைன்ஸ் மேலே லைன்ஸ் போட்டு 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 தாங்காமல் போச்சு ஒரு கண்ணு, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இந்த லைன்ஸ் போடுறது இதெல்லாம். ஆனால் இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அதனால என்னால் இதை ஒரு தீவிரமாக எடுத்துக்க முடியும். ஏன்னா இதில் நிறைய லைன்ஸ் ஏற்படும், நான் வந்து ப்ரஷ்ஷால் அப்படியே தட்டிட்டு போகிற ஆளே கிடையாது. அந்த ஒரிஜினலை பார்க்கும்பொழுது இதுக்குள்ள எத்தனை லைன், ஏன்னா அதுதான் உயிர் கொடுக்கும். அதனால நான் அப்படி அப்போ பண்ணினா அப்படி பண்ணணும்னு வச்சுருக்கேன். இப்போ அது முடியுமாங்கிற மாதிரி ஒரு இது வந்ததுனால நான் சில சில சம்பவங்களை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன், கூடிய சீக்கிரம் அது வரும், அது ஒரு புக்காக வரும்.
தமிழகத்தை பொறுத்தவரையில் பல திறமை வாய்ந்த ஓவியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு பிடித்த ஓவியர் யார்?
எனக்கு மணியம் செல்வன்னு பெரிய மணியம்னு ஒரு முதல்ல பொன்னியின் செல்வனுக்கு படம் போட்டவர் அவர் தான், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கோகுலு உங்க இருந்தார், அவர் வந்து சில்பியோட கிளாஸ்மேட், அவர் ஒன்று ஒரே காலத்தவர், அவரை பிடிக்கும். நீங்கள் கேட்டிங்களே உங்கள் ரசிகர்கள், அந்த கோகுலு கூட ஒரு வாட்டி என் எடுத்து அது அந்த மிலேனியம் ஆண்டில் ஒரு ஃபோன் அடிச்சுது ஒரு நாள், நான் அந்த ஃபோனெல்லாம் தொடவே மாட்டேன். எங்கள் அப்பாலாம் எடுத்துகிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார், என்னடா இவர் அழுதுகிட்டு இருக்காருன்னு யோசிச்சா, நீங்கள் இந்த அவங்ககிட்டே பேசுங்க அவங்ககிட்டே சொல்லுங்கன்னு எங்கிட்ட கொடுத்தாரு ஃபோனை. அப்போ அந்த கோகுலு வந்து சொன்னதை வந்து நான் வேறு யாருக்கும் சொல்ல இன்னைக்கு தான் உங்களுக்கு வாயத்திருக்கிறேன். அவர் வந்து சொன்னார், நாங்கள்லாம் ஏமாத்திருக்கோம்ப்பா, நீ ஒருத்தந்தான் வரைகிற அப்படின்னாரு. நீங்கள் ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, இல்லை இல்லை இல்லை, எப்படி நீ இப்படி வரைகிற, எப்படி வரைஞ்சிட்டு இருக்க, நீ என்ன டைமில் வரைகிற. அதே மாதிரி சுஜாதா, ரைட்டர் சுஜாதா வந்து எனக்கு நிறைய கேள்வி பதிலில் கூட சொல்லியிருக்கிறான், நான் அதை பார்க்கல, நிறைய பேர் சொன்னாங்க கதையில் உங்களை பற்றி எழுதியிருக்காரு, கேள்வி பதிலில் இந்தியா டுடேயில் சொல்லியிருக்காருன்னு. அப்புறம் என்னன்னா எப்படி இவர் இந்த மாதிரி வரைய முடியுது இவருக்கு, அவரை நான் கேட்கணும் பார்த்தா அப்படின்னு. அப்புறம் என்ன பாரதி படத்தோட 100வது நாள் விழாவில் பார்த்துட்டு நான் சமாளிச்சுக்கிட்டேன்னா அவர் விடலை, இல்லை நீங்கள் எப்படி இப்படி வரைகிறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் என்ன நான் சொன்ன அடுத்த இதை நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பிடிக்குது நான் வரைகிறேன், நான் தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு. அதுதான் இங்கே பல பேருக்கு இல்லை அப்படின்ட்டு போனார். அது வந்து அது மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் நான் ஒரு பாராட்டுன்னு நினைக்கல, செய்கிறதுல தான் செய்வேன்னா திருந்த செய், செய்தா அது பல பேரை சென்றடையும். பின்னாடி வர்றவங்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும்னு நினைக்கணும். வந்தோம் போனோம்னே இருக்கக்கூடாது, வந்தா ஏதோ செஞ்சுட்டு போகணும். இப்ப நீங்க கேட்ட இதுக்கு அதுதான், அந்த பிடிச்ச ஓவியர்கள் அப்படி போயிட்டேன், கோகுலு மணியம் செல்வன் ரொம்ப பிடிக்கும்.
மிக்க நன்றி பத்மவாசன் அவர்களே, வேலைக்கு நடுவிலும் உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. உங்களது ஓவிய பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள், வணக்கம்.
நன்றி நன்றி. உங்க கவிதை உள்ளத்துக்கு எனக்கு நன்றி. அதாவது வாழ்ந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோன்னே இருக்காதுங்க, நிறைய பண்ணுங்க. நானும் இப்ப உங்க நீ கேட்ட கேள்வினாலே எனக்கு இந்த பாரதியாரோட இது ஞாபகம் வந்துருச்சு. அதை ஏதாவது நான் பண்ணணும், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்க கூட பணி புரியுற அத்தனை பேரும் என்னோட விசாரிப்ப சொல்லுங்க. நன்றி நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.